ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம். சவுல் பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என் கெதியில் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுள்ள கண்மலையின் மேல் தேட போனான். வழியோரங்களிலே இருக்கின்ற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்த பொழுது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை என் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்துக் கொண்டான். தாவீது சவுளின் சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டதன் நிமித்தம் அவன் மனம் அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தரனை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஓட்டாமல் இவ்வார்த்தைகளால் அவைகளை கடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீது எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய், ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபொழுது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகின்ற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போட்டேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனை பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக் கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு என் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்திலே உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும். ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையோ? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயபதியா இருந்து எனக்கு உமக்கு நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடே, நானும் உடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்வதை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையிலே ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காய் கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாய் ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரியம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்பொழுது நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்று, என் தகப்பன் வீட்டாரிலும் என் பேரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடுக்கிறான். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள் என்பதே ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய தாசர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடங்களை நாங்கள் தெளிவாய் கற்றுக்கொண்டு
உம்முடைய தாசர்களாகவே தேவரே தொடர்ச்சியாக வாழ உம்முடைய கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். நாங்கள் இந்த காலை பகுதிகளிலே அருமையானவர்களே, நாங்கள் சில தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டு வந்ததை நாங்கள் அநேகர் அறிந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த முதலாவது சாமுவேல் 24 அதிகாரத்தில் இருக்கின்ற சம்பவத்தை நாங்கள் இன்று காலையிலே நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். அவை இந்த அதிகாரத்தை அருமையானவர்களே நாங்கள் பல தடவைகளிலே வாசித்தவர்களாக அறிந்தவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் இந்த அதிகாரத்தை உங்களோடு நான் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று படித்த வேளையிலே எனக்கு ஒரு பெரிய ஒரு பேராசை ஒன்று ஏற்பட்டது என்பதை கூட நான் சொல்லலாம். என்ன பேராசை என்றால், ஐயோ தேவனே, இந்த தாவீதை போல ஒரு இருதயத்தை நீர் எனக்கு தரமாட்டீரோ என்று தேவனிடத்திலே ஒரு கேட்கக்கூடியதாக இருந்து எங்களுடைய இருதயங்களை அசைய பண்ணின ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருந்ததை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவங்க தாவீதனுடைய வாழ்க்கையிலே இது ஒரு மிக முக்கியமான, தாவீதனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இது ஒரு மிக முக்கியமான அதிகாரமாகவே அநேகர் இந்த அதிகாரத்தை மிக கவனமாக பார்க்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை இந்த அதிகாரத்திலே நாங்கள் எப்படியாய் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை, எப்படியாக நாங்கள் இதை ஆவிக்குரிய ரீதியிலே இந்த அதிகாரத்தை எனக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை பிரதிபலிக்க பண்ண வேண்டும் என்பதையும் நாங்கள் இதிலே தெளிவாக கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு வகையிலே இந்த அதிகாரத்தை பற்றி வேத வல்லுநர்கள், வேத வியாக்கியானர்கள் சொல்லுகின்ற வேளையிலே இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னொரு படி மேலாக தெளிவாக காட்டுகின்ற ஒரு அதிகாரம் என்று அதை அநேகர் வர்ணிக்கின்றார். அவை மற்ற பகுதிகள், அதாவது பழைய ஏற்பாட்டு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷம் வரையுமே அது இயேசுவையே அது சொல்லுகிறது என்பதில் எங்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் இல்லை. ஆனால் சில இடங்களிலே இயேசுவை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பாவமான மாம்சத்திலே. ஆனால் சில இடங்களிலே நாங்கள் இயேசுவை காண்கிறது மிக கடினமாக நாங்கள் அதை காணுகின்றதாக இருக்கும். அந்த வகையிலே இங்கு இந்த 1 சாமுவேல் 24 அதிகாரத்திலே இங்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய பண்புகளையும் பணிகளையும் இங்கு தெளிவாக காட்டுகின்ற ஒரு அதிகாரங்களிலே இங்கு 24 அதிகாரமும் ஒன்று என்பதை நாங்கள் தெளிவாய் கவனித்தவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த 24 அதிகாரத்திலே நாங்கள் 3 சிறிய தலையங்கங்களின் ஊடாக இந்த அதிகாரத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, தாவீதை சூழ்ந்து கொண்ட ஆபத்துக்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், தாவீதை சூழ்ந்து கொண்டிருந்த ஆபத்துக்கள். இரண்டாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், இந்த ஆபத்துக்கள் மத்தியிலும் தாவீது நடந்து கொண்ட விதம். மூன்றாவதாக, அங்கு தாவீது நடந்து கொண்ட விதத்தினாலே ஏற்பட்ட விளைவு. அவை நாங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு தாவீதை சூழ்ந்து கொண்ட ஆபத்துக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவை அருமையானவர்களே, இந்த தாவீதனுடைய வாழ்க்கையிலே தாவீது இங்கு சிறு வயதில் இருந்து அநேக ஆபத்துக்களை, பிரச்சனைகளை அவர் எதிர்நோக்கினவனாக இருந்தான் என்பதை வேதவங்களுக்கு சம்பவங்கள் இருந்து சொல்லுகின்றது. அவை அவர் அங்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகின்றார். அங்கு அதற்கு பின்பதாக அவருடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்கள் சிறு வயதிலிருந்து வருகின்றதாக இருக்கின்றது. அவை அங்கே கரடியோடு சண்டை பிடிக்கின்றார். அங்கு கரடி வந்து அவரை தாக்க முற்படுகின்றது. அவர் அங்கு சில மிருக சிங்கத்தோடு யுத்தத்தை பண்ணுகின்றார். பின்பதாக அவர் கோலியாத்தோடு யுத்தத்தை பண்ணுகின்றார். அங்கு இப்படியாக அநேக பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அநேக ஆபத்துக்களை அங்கே நேரடியாக எதிர்கொண்ட ஒரு சிறியவனாக இருக்கும் பொழுதே எதிர்கொண்டவர் என்பதை வேதமங்களுக்கு கற்றுத் தருகின்றது. அது மட்டுமல்ல, அவன் கோலியாத்தை வென்ற பின்பதா இங்கு சவுலானவன் அவனுக்கு 2 தடவைகள் இந்த ஈட்டியாலே குத்துவதற்கு அவனுடைய மரணத்தை அவன் சந்தித்த வேளையில் கூட அங்கு அவளந்த அந்த அளவிற்கு அவனுக்கு ஆபத்துக்கள் எப்பொழுதும் அவனை சூழ்ந்து கொண்டே இருந்ததை எங்களுக்கு வேதம் மிக தெளிவாய் படம் பிடித்து காட்டுகின்றது. அவன் அங்கே கோலியாத்தை வென்று பின்பதாக திரும்ப வருகின்ற வேளையிலே சவுலானவன் அவன் மீது எரிச்சலை கொன்று அவனை சுவரோடு சேர்த்து ஈட்டியை குத்தி அவனுடைய ஆட்டத்தை முடிப்போம் என்று அவனுடைய மரணத்தை எப்பொழுதும் அச்சுறுத்தலாக இருந்த ஆபத்துக்களை தேடிக்கொண்டு கண்டுகொண்ட ஒரு தாசனாக இந்த தாவீது இருக்கிறான் என்பதை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிவோம். ஆனால் இங்கு 24வது அதிகாரத்திலே கூட சவுல் அவனை என்னவாக இல்லை, விட்டதாக இல்லை. அங்கு சவுல் என்ன செய்கிறான், இங்கு தாவீதை பின்தொடர்ந்து அங்கே ஆட்களை திரட்டி பாருங்கள். இங்கு முதலாவது வசனத்திலே சொல்லப்படுகின்ற முதலாவது முதல் மூன்று வசனங்களில் சொல்லப்படுகின்ற காரியம் என்னவென்றால், அங்கு தாவீது இருக்கிறான் என்று சவுல் கேள்விப்பட்டிருந்தால் இங்கு தாவீது எங்கே போகிறான் வருகிறான் என்கிறதை அவனை கொல்லுவதற்காய் எப்பொழுதும் சவுல் அங்கு தன்னுடைய வேவுக்காரரை அனுப்பி அவனை முடிப்பதற்கென்றே முழுமூச்சாக செயற்பட்ட ஒருவன் தான் இந்த சவுல். அவன் இங்கு தாவீதுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு ராஜா தன்னுடைய படைகளோடு அவனை தேடி அவனை கொலை செய்வதற்கு அவனை எப்பொழுதும் தேடி தெரிந்த ஒரு ஆபத்துக்குள்ளே இருந்தான் இந்த தாவீது. பின்பதாக பார்க்கின்றவர்களே, அவன் ஆட்களை திரட்டி அங்கு இஸ்ரவேலிலே அநேகம் தெரிந்து கொள்ளப்பட்ட அதாவது மிக வலிமையான யுத்த வீரர்களை தனக்கென்று திரட்டி என்ன செய்கிறான், இங்கே அவனை கொல்லுவதற்கு அங்கு அவன் வகை தேடுகின்றவனாக இருந்தான் இந்த சவுல். அருமையாளர்களே, அவன் அங்கே தாவீதை தேடுகின்றான், அங்கிருக்கிற தனக்கு இருக்கின்ற ஜனங்களை தன்னோடு இருக்கின்ற ஜனங்களை அவன் அங்கு சேர்த்துக் கொள்ளுகின்றான். அவன் சேர்த்துக் கொள்ளுகிறது மட்டுமல்ல, அவனை எப்படா கொலை செய்வேன் என்று அதற்கென்று பிரயாசப்பட்டு தேடி போய் அவனை கொல்லுவதற்காக அவன் அங்கே ஏற்படுத்தின ஒரு சம்பவத்தை நாங்கள் இங்கே காணுகிறோம். அது என்னத்தை காட்டுகிறது என்றால், அருமையாளர்களே, அங்கு தாவீது எவ்வளவுக்கான ஒரு ஆபத்து நிறைந்த தன்னுடைய உயிரானது ஜீவனானது எப்பொழுதாவது சவுலாலே பிரிந்து போகலாம் என்று அவன் எப்பொழுதும் பயந்த ஒரு வாழ்க்கையும் ஆபத்து நிறைந்த ஒரு சூழ்நிலையிலும் இங்கு தாவீது இருக்கிறதை நாங்கள் ஒவ்வொருவரும் நினைவிலே கொண்டிருக்க வேண்டும். அவை இதய அருமையானவர்களை எங்களுக்கு என்னத்தை மறுபடியும் எங்களுக்கு காட்டித் தருகிறது என்று சொன்னால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த வேளையிலே அவர் இங்கே அநேகராலே காட்டி கொடுக்கப்பட்டு அநேகராலே அங்கு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டு அங்கு அவரை கொல்லுவதற்கும் பிழை பிடிப்பதற்கென்றும் அவர்களை அங்கே அநேகர் பரிசேயரும் வேத பாரகரும் அவரை குவிந்து கொண்டு அருமையாளர்களை கொலை செய்வதற்கான சகல வழிகளையும் அங்கு ஏற்படுத்தின ஒரு படத்தை இந்த பகுதியானது எனக்கும் உங்களுக்கும் தெளிவாக காட்ட வேண்டும். அவை இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போகின்ற மரணத்தையும் அங்கிருந்த சதி வேலைகளையும் ஆட்களை திரட்டுகிறதையும் அங்கு அவரை தேடிக்கொண்டு திரிந்து அவர்களை பிழை பிடிக்கிறதையும் அங்கு இயேசு இந்த பூமியிலே ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் அவர் தாவீதை போலவே இடங்கள் இல்லாமல் அலைந்து திரிந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீது அவன் கெவிகளுக்குள்ளும் அதுக்குள்ளும் இதுக்குள்ளும் ஆட்டு தொழுவத்திற்குள்ளுமே அவன் அங்கு ஒளித்துக் கொண்டு ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையாளர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு வகையிலே எரோதுக்கு பயந்து என்ன செய்கிறார், ஒரு மாட்டு கொட்டிலே ஒளித்துக் கொள்ளுகின்ற சம்பவத்தை கூட நாங்கள் நினைவுபடுத்தாமல் இந்த மொழியில் இருக்க முடியாது. என்றால் அது அவலத்திற்கு இங்கு தாவீதையும் அவனை சுற்றி இருந்த ஆபத்துக்கள் எப்படியாக அது இருந்ததோ அதே போல எங்களுடைய உன்னதமான தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் அப்படியான பாடுகளும் துன்பங்களும் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டே இருந்தது. அவை அது எனக்கும் உங்களுக்கும் என்ன ஒரு ஆறுதலை அது தருகிறது என்றால், அருமையானவர்களே, இங்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆபத்து நிறைந்த வாழ்க்கை. நீங்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்த எந்த ஒரு கிறிஸ்தவ வீரர்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அல்லது தேவனாலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மகிமை நிறைந்த தேவனாலே ரட்சிக்கப்பட்ட அவருக்கென்று வாழ்ந்த ஒவ்வொரு மனிதனை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவருடைய வாழ்க்கையிலே அங்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் ஆபத்துகளும் சூழாதவர்கள் ஒரு பொழுதுமே இல்லை. நீங்கள் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு விசுவாசிகளை கூட நீங்கள் பார்க்கலாம். தானியேலை பார்க்கலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கலாம். அங்கிருந்த தீர்க்கதரிசிகளை பார்க்கலாம். பின்பதாய் நீங்கள் வருகின்ற போதிலே புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தன்னுடைய ஆபத்துக்கள் நிறைந்த வாழ்க்கையை அங்கு சொல்லுகின்றார். பின்பதாக சபைகளுக்கு வந்த ஆபத்துக்களை பற்றி பவுல் சொல்லுகின்றார். பின்பதாக சபை பிதாக்களுடைய வந்த ஆபத்துக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்படியாக தேவனுக்கு என்று வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் அங்கு பிரச்சனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் சூழ்ந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் அந்த பிரச்சனைகள் துன்பங்களை எப்படியாய் கிறிஸ்து வென்றாரோ, நானும் நீங்களும் அவரை விசுவாசிக்க வேளையிலே இந்த துன்பங்கள் வேதனைகள் ஆபத்துக்களில் இருந்து அருமையானவர்களே, நானும் நீங்களும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டுகொள்ள முடியும் என்பதை தேவன் இந்த வேளையிலே என்னோடும் உங்களோடும் பேசுகின்றவராக இருக்கிறார். என்னவென்றால், எங்களுக்கு வருகின்ற ஆபத்துக்கள் துன்பங்கள், எங்களுக்கு வெட்டுகின்ற குழிகள், எங்களுக்கு எறிகின்ற ஈட்டிகள், எங்கள் மீது போர்கள், ஆட்களை திரட்டுகின்றதும் எங்களை தேடுகின்றதும் குற்றங்களை பிடிக்கின்ற எந்த ஒரு காரியம் அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பொழுதும் பலிக்க மாட்டாது என்பதை கூட தெளிவாக வேதம் சொல்லுகின்றது. என்றால் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை எப்பொழுதும் அவர் பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். உலகத்தாலும் சாத்தானாலும் எறியப்படுகின்ற சகல ஈட்டிகளும், உலகத்தாலும் சாத்தானாலும் வைக்கப்படுகின்ற சகல கண்ணிகளும், உலகத்தாலும் சாத்தானாலும் எனக்கும் உங்களுக்கும் வருகின்ற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருகின்ற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஒரு பொழுதும் இந்த வாதைகள் உங்களை என்ன செய்யாது. தாவீதுடைய வாழ்க்கையிலே உண்மை, கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே உண்மை. ஆனபடி அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அவரை நம்பி நாங்கள் ஜீவிக்கின்ற வேளையிலே அது நிச்சயமாய் அது எனக்கும் உங்களுக்கும் கூட அது ஒரு ஆறுதலாக இருக்கும். இரண்டாவதாக நாங்கள் இதிலே பார்க்க போகின்ற காரியம் என்னவென்றால், இப்படியான ஒரு இக்கட்டான மரணம் அவனை நெருக்குகின்ற, சவுலோ அவனை வெறி கொண்டு துரத்துகின்ற, இங்கே கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் அவனை எப்பொழுது விழுங்கலாம் என்று தன்னுடைய ஜனங்களோடு கூட்டம் கூடி ஆலோசித்து எப்படியாவது தாவீதை விழுங்க வேண்டும் என்று வகை தேடிக் கொண்டிருந்த இந்த சூழ கட்டத்திலே தாவீது நடந்து கொண்ட விதத்தை அருமையாளர்களே நான் நீங்கள் நிச்சயமாக அதை கண்டுகொள்ள வேண்டும். அங்கே தாவீது எப்படியாய் நடந்து கொண்டான் என்பதை இங்கு தெளிவாய் இந்த ஒன்று சாமுவேலிலே நாங்கள் 24 அதிகாரத்திலே காணுகின்றோம். அவை அங்கே நாங்கள் முதலாவதாக பார்க்கிறோம் அருமையாளர்களே, இந்த இப்படியான மரணம் அவனை சூழ்ந்து கொண்டு, அங்கிருந்த சவுலுடைய ஆமி அவனை சுழற்றி அங்கே அவனை கொல்லுவதற்கு முயற்சித்த வேளையிலே அவன் ஓடிப்போய் ஒரு குகையிலே ஒளித்துக் கொண்டு பயந்து இருக்கின்ற வேளையிலே இங்கு தாவீது தன் என்ன செய்தான் என்றால், அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவன் முதலாவதாய் தேவனுக்கு பயப்படுகின்ற மனிதனாக இருந்தான். அவன் வேறு எவருக்கும் அவன் அங்கு பயப்படவில்லை. அவன் இங்கு சவுலுக்கு பயந்தவன் என்று சொன்னால் அவன் நிச்சயமாய் அவன் சவுல் தன்னுடைய கையிலே கிடைத்த வேளையிலே அவன் சவுலை கொண்டிருப்பான். அவன் இங்கு வேதம் சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை காப்பாராக. இங்கு 6 வசனத்திலே பார்க்கின்ற வேளையிலே இங்கு நான் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது நான் கை போடுவதில்லை, என்னுடைய பாதுகாப்பானது அது கர்த்தரே அதை ஏற்படுத்துகின்றவர் என்பதை தாவீது மிக தெளிவாய் அந்த உயிர் போகின்ற பிரச்சனையிலும், தாவீது சற்று அயர்ந்தாலே தலையெடுப்பதற்கு அங்கிருக்கின்ற சவுலுடைய ராணுவங்கள் சூழ்ந்திருந்த வேளையிலும் அவன் பயப்பட்ட ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தர் என்னை காப்பாராக. அவன் இங்கே சகல பிரச்சனைகளுக்கும், எந்த பிரச்சனைகள், எவர்கள் எங்களுக்கு ஈட்டிகளை எறிந்தாலும் குழிகளை வெட்டினாலும் எங்களை கொள்வதற்கு வகை தேடினாலும், நாங்கள் நம்புகின்ற ஒரே ஒருவர், பயப்படுகின்ற ஒரே ஒருவர் கர்த்தர் என்பதை சவுல் தாவீது இங்கு மிக தெளிவாய் தன்னுடைய வார்த்தையினாலே சொல்லுகிறதை நாங்கள் காண்கிறோம். 6 வசனம் தெளிவாய் சொல்லுனா, கர்த்தர் என்னை காப்பாரான். அவன் பயந்தது, அவன் கனம் கொடுத்தது, அவன் அங்கு மதித்தது, அவன் கேட்டது, உணர்ந்தது எல்லாமே கர்த்தர் என்னை காப்பாராக. அருமையாகலே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற போதிலே கூட, இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய சகல பாடுகள் ஆபத்துக்கள் மத்தியிலும் தேவரே உம்முடைய சித்தமே ஆக கடவுதென்று அவருடைய பாதுகாப்பை அவருடைய கரத்தையே எப்பொழுதும் பார்த்த இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக தேவனாக கொண்ட நானும் நீங்களும் எங்களுக்கு வருகின்ற சகல துன்பங்கள், எங்களுக்கு வருகின்ற சகல வேதனைகள், எங்களுக்கு வருகின்ற சகல ஆபத்துக்கள், சகல ஈட்டிகள், சகல குழிகள், சகல கண்ணிகள் எல்லாவற்றிற்கும் மத்தியில் மறுமையானவர்களே, நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரேயொருவர் யார்? அந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இதைத்தான் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது. இரண்டாவதாக இங்கு தாவீது செய்த காரியம் என்னவென்றால், இக்கட்டான சூழ்நிலையிலே தாவீது இரண்டாவதாக செய்த காரியம் என்னவென்றால், அவன் வேதத்தை தெளிவாய் ஞானமாய் அவனதை கண்டுகொண்டவனாக இருந்தான். அங்கு சவுலோடு இருந்த ஜனங்கள், அங்கு மன்னிக்கவன் தாவீதோடு இருந்த வீரர்கள் சொன்னார்கள், பாருங்கள் எப்படி என்றால், அப்பொழுது நாலாவது வசனம், தாவீதின் மனுஷர் அவரை நோக்கி, இதோ நான் சத்துருவை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். அவன் இங்கு சவுலோடு கூட இருந்த மன்னிக்கவன் தாவீதோடு கூட இருந்த இந்த ஜன, இந்த போர் வீரர்கள், தாவீதோடு நெருங்கி தாவீதோடு உறவாடினவர்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே இருந்து தாவீதுக்கு சொல்லுகிறார்கள், இதுதான் சந்தர்ப்பம், தேவன் சொன்னவர் எல்லாம் இந்த சத்ருவனுடைய கையிலே தருவேன் என்று, இவன் சத்ருவாக இருக்கின்றவன் என்ன செய்யப்பொழுது கொலை செய்கின்ற காலம் இதுவே என்பதை சொன்ன வேளையிலே உண்மையாக பாருங்கள், அது ஒரு சரியானதாகவே அது ஒரு மனிதனுக்கு பட்டிருக்க வேண்டும். என்னுடைய என்னை கொலை செய்ய போறான், நான் விட்டால் என்னை கொலை செய்து விடுவான், கர்த்தர் வேறே சொல்லியிருக்கிறார், சத்ரு என்னுடைய சத்ருவை நீ கொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார், ஆகவே இதுதான் சந்தர்ப்பம் என்று அங்கிருந்தவர்கள் எல்லாம் அவனுக்கு சொன்ன வேளையிலும் என்ன செய்தான், ஞானமாய் அங்கு வேதத்திலே ஒரு பகுதியை வைத்து மட்டும் அங்கு அவன் அங்கே பார்க்காமல், இங்கு ஹோல் கவுன்சில் ஆஃப் த லோர்ட், அதாவது சேவனுடைய சகல பரிபூரணமான தன்மையும் அவன் அங்கு சொல்றான், இல்லை தேவன் ஆசீர்வதித்தவரை அபிஷேகம் பண்ணினவருக்கு நான் கை வைக்க கூடாது என்பதும் தேவனுடைய வார்த்தை. அவை நான் அதை செய்ய போறதில்லை. ஏனென்றால் இப்ப நீங்கெல்லாம் என்ன சொல்லுகின்றீர்கள், இந்த நீங்க சவுலை கொல்லுவதனாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வரும் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் நம்புகின்ற வேதம் எனக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், சவுலை கொல்லுவதனாலே என்னுடைய பாதுகாப்பு பலப்பட போவதில்லை, சவுலை கொல்லுவதனாலே என்னுடைய பாதுகாப்பு அது பலப்பட போவதில்லை. அவை என்னுடைய பாதுகாப்பு தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அவை அதை தேவன் அந்த பாதுகாப்பை பார்த்துக் கொள்வார், தேவன் சவுலை பார்த்துக் கொள்வார் என்று அவன் மிக ஞானமாய் முதிர்வாய் தெளிவாய் ஞானமாய் இக்கட்டான சூழ்நிலையிலும் முடிவெடுத்த தேவனாக அருமையாவுடைய நானும் நீங்களும் எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளில் எப்படியான முடிவுகளை எடுக்கின்றோம், எங்களுக்கு எங்களுடைய ஆபத்துக்கள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற வேளையிலே எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் சீவி தள்ளுவதே எப்பொழுதும் நாங்கள் விரும்புகின்றவர்களாக இருக்கின்றோம், வாயினாலே சீவி தள்ளுகிறோம், நாங்கள் மற்றவர்களோடு சீவி தள்ளுகிறோம், இப்படியாக அநேக பழி வாங்குதல்களை இருதயங்களிலே கொண்டு செயற்படுகின்றவர்களாக இருக்கிறோம். இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே எங்களுடைய எதிரிகளையும் எங்களை தாக்குகின்றவர்களையும் எங்கள் மீது ஈட்டிகளை எறிகின்றவர்களையும் குழிகளை வெட்டுகின்றவர்களுக்கு நாங்களும் மறுபடியும் ஈட்டியை எறியவும் குழிகளை வெட்டவுமே நாங்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்கின்ற இந்த தாவீது என்னுடைய சம்பவத்திலே நாங்கள் பார்க்கின்ற கேள்வி, தாவீது அதை செய்யவில்லை. அவன் மிக ஞானமாய் வேதம் என்ன சொல்லுகிறதோ, தேவனுடைய சித்தங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாய் நிதானமாய் அவன் அங்கே அறிந்து புரிந்து ஒரு முதிர்வுள்ளவனாய் அங்கே ஞானம் உள்ளவனாய் செயற்பட்டான். அடுத்ததாக இங்கே தாவீது செயற்பட்ட விதம் அருமையானவர்களே, அவன் பழி வாங்குகின்ற இந்த இருதயமானது என்னிடத்திலே அது இருக்கக்கூடாது என்பதிலே மிக தெளிவாயிருந்தார். அவர் அங்கு தாவீதின் தன்னுடைய சகல பிரச்சனைகள் மத்தியில் அருமையாளர்களை பார்க்கின்ற போதிலே சவுலை கொல்லக்கூடாது என்பதிலே அவன் உறுதியாகவும் அவனிடத்திலே பழிவாங்க கூடாது என்பதிலே அவன் உறுதியாகவும் இருந்தான். அவனால் எப்படி இது உறுதியாக இருந்தான் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் தாவீது பயந்தவன் இல்லை. தாவீதிற்கு ஒருவனை வெட்டி சாய்க்கின்றது அவனுக்கு இது ஒரு புதிதான விஷயம் இல்லை. இருக்கின்ற நாங்கள் ஒருவருமே ஒருவரையும் வெட்டி கொள்ளவில்லை. நாங்கள் அவை இங்கே தாவீதினுடைய இந்த சம்பவமானது வெட்டி கொலை செய்வது என்பது அவனுக்கு ஒரு மிக சர்வசாதாரணமானது ஒன்று. ஒரு ராஜா இருக்கின்றான், ராஜாவிற்கு பக்கத்திலே போய் அங்கு துணியை வெட்டி கொண்டு வருகின்ற அளவிற்கு துணிவிருந்தவன் இந்த தாவீது. ஆனால் அப்படிப்பட்ட தாவீது அருமையானவர்களே, அவன் இருதயத்திலே அங்கு தாவீது சவுலை கொல்லுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் அவன் என்ன செய்யவில்லை, அந்த பழி வாங்குகின்ற ஒரு இருதயத்தை அவனிடத்திலே இருந்ததே இல்லை. சந்தர்ப்பம் கிடைத்தது. நாங்கள் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காமலே என்ன செய்கிறோம், பழி வாங்குவதற்கு ஓடிப்பூடி திரிகிறோம். ஆனால் சந்தர்ப்பம் ஒன்று மட்டும் எங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டும், யாரையாவது பழி தீர்ப்பதற்கு ஏறி இருந்து என்ன செய்வோம், குதற கதற கதற குத்துகின்றவர்களாகவே நாங்கள் இருப்போம். அவ்வளத்திற்கு நாங்கள் மாம்சத்திலும் பழி வாங்குதலிலும் கோபத்திலும் பகைகளிலுமே எங்களுக்கு எப்பொழுதுமே சந்தோஷங்கள் இருக்கின்றன. அருமையானவர்களே, இங்கு தாவீது எப்படியானவனாக இருந்தான் என்றால் தாவீது அந்த பழி வாங்கக்கூடாது, தன்னுடைய உயிருக்கு ஆபத்துக்கள் வந்தாலும் தன்னை குத்துவதற்கு ஈட்டிகளை எடுத்தவனாக இருந்தாலும் தன்னை அங்கு ஆட்களோடு சேர்ந்து அவனை அழிப்பதற்கு அங்கே முயற்சிகளை எடுத்தவனாக இருந்தாலும் நான் அவனிலே கையை வைக்க மாட்டேன் என்று ஓடு நின்று விடாமல் அவன் சவுண்டத்தில் என்ன செய்கிறான், தாழ்மையோடு இருக்கிறான். அவன் அங்கு சவுலுக்கு முன்பாக போய் அவன் அங்கு சவுல் ஒரு சிறிய வகையிலும் கூட வெட்கப்படக்கூடாது என்பதை அவன் மிக தெளிவாக இருக்கின்றான். பாருங்கள், கொல்ல வந்தவன், கொல்ல வந்த அவனை கொலை வை செய்ய வந்தவன் கூட வெட்கப்படக்கூடாது, நான் வெட்கப்படுத்தி விட்டேனே என்று வேதனைப்படுகின்றான் தாவீது. என்ன அந்த தொங்கலை வெட்டி நான் வெட்கப்படுத்தி விட்டேன் என்று சொல்லி அங்கு சவுல் மிகவும் மனது அடித்துக் கொண்டிருந்தது என்று வேதம் சொல்கின்றது. அவன் எந்த வகையிலே கூட அங்கு தனக்கு துரோகம் விளைத்த தனக்கு ஈட்டி எறிந்த எவர்கள் மீதும் அவர் மீது அவன் எந்த ஒரு கோபத்தையோ எந்த ஒரு கசப்பையோ எந்த ஒரு வெறுப்பையோ எந்த ஒரு மூர்க்கத்தையோ அவன் ஒட்டு பொழுதும் காட்டினவனாக இல்லை. அருமையாளர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தன்னை ஈட்டியாலே குத்தியவர்களை எல்லாம் தன்னை நோக்கி பார்க்கும்படியாக சொன்னாரே தவிர, தன்னை ஈட்டியாலே குத்தினவர்களை கொலை செய்தவர்கள் எல்லாம் பிதாவே மன்னியும் என்று சொன்னாரே தவிர, எதிரிகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், சிநேகியுங்கள் என்று போதித்த கர்த்தர் அது போதனையோடு நின்று விடாமல் தன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நிறைவேற்றி காட்டின கர்த்தர். அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்கிறோம், அவரை நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், அவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் என்று அலட்டிக் கொள்ளுகின்றோம். ஆனால் நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க, எதிரியை மன்னிக்க, எங்களை துரோகியை மன்னிக்க, ஈட்டியாலே எறிகின்றவர்களை மன்னிக்க நாங்கள் தயங்குகிறோம். ஏனென்றால் அண்ணியார்களே, நாங்கள் கணவனை மனைவி மன்னிப்பதில்லை, மனைவியை கணவன் மன்னிப்பதில்லை, பிள்ளைகளை பெற்றோர்கள் மன்னிப்பதில்லை, பெற்றோர்களை பிள்ளைகள் மன்னிப்பதில்லை. பாருங்கள், சகோதரங்களை சகோதரங்கள் மன்னிக்கிறது இல்லை. காரணம் என்னவென்றால், எங்களுடைய எதிரியை கூட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற இயேசுவே இயேசுனுடைய போதனைகளையும் வாழ்க்கை முறைகளையும் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களை கூட உறவுகளை கூட மன்னிக்க முடியாமல் இருக்கின்றோம். அவலத்திற்கு எங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது, பாவத்தாலும் அகங்காரத்தினாலும் பகையாலும் அது நிறைந்திருக்கின்ற இருதயமாக இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கு தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவன் தேவனுக்கு பயந்தவனாய் ஞானமுடையவனாய் அவன் அங்கு பழி வாங்குகின்ற சிந்தனை இல்லாதவனாய் அங்கு எதிரி கூட வெட்கப்படக்கூடாது என்பதனை மிகவும் தெளிவாய் புரிந்தவனாய் அங்கு எதிரிக்காக அவன் அங்கு என்ன செய்கிறான், அங்கே தரை மட்டும் தாழ்த்தி குனிந்து அருமையானவர்களே அவன் அங்கு தன்னுடைய அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ராஜாவாகிய அந்த சவுலின் மீது எந்த ஒரு கையும் வைக்காதவனாய் இருந்தார் என்பதை காணுகின்றோம். அது மட்டுமல்ல, அருமையானவர்களே, இறுதியாக அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், அது தேவனுடைய நியமனத்தை, தேவனுடைய அப்பாயின்மென்ட் என்று சொல்லுவார்கள், தேவனுடைய நியமனத்தை மிக தெளிவாய் மதித்தவனாக இருக்கின்றான். தேவன் தான் அவரை இப்பொழுது ராஜாவாக வைத்திருக்கின்றான். அவை தேவனுக்கு அது தேவையில்லை என்றால் தேவன் நிச்சயமாக அவரை ராஜாவிலிருந்து எடுப்பார், அல்லது அவரை யுத்தத்திலே மடிய பண்ணுவார் என்று கூட இங்கு தெளிவாக தாவீது சொல்லுகின்றான். இந்த 24வது அதிகாரத்தில் அவர்மையாவிலே அங்கே தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போதிலே, தாவீது இக்கட்டான சூழ்நிலைகளிலே கூட தேவன் ஏற்படுத்தின, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த அதிகாரங்களுக்கு அவன் எல்லா வகையிலும் கீழ்ப்படிந்தவனாக, இந்த அதிகாரம் தான் அவனை கொலை செய்ய முன்வந்தது, இந்த அதிகாரம் தான் அவனை கொலை செய்ய எத்தனித்தது, இந்த அதிகாரம் தான் அவனை இல்லாமல் பண்ணுவதற்கு அங்கு முயற்சி எடுத்தது. ஆனாலும் அந்த அதிகாரத்துக்கு என்ன செய்கின்றான், மிகவும் உண்மையுடையவனாய், அந்த அதிகாரத்திற்கு மிகவும் கீழ்ப்படி உள்ளவனாய், அந்த அதிகாரத்திற்கு எந்த ஒரு வகையிலும் கெடுதல் நினைக்காதவனாய் இருந்தான் இந்த தாவீது. அருமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே பிலாத்து, ஏரோது எல்லாரும் வேகமாய் கூட்டம் கூடி அவனை இயேசுவை கொலை செய்ய வந்தது கூட இயேசு ஒரு பொழுதும் நிமிர்ந்து பார்த்து நறியாத மீன்மையாக கதைத்தவரும் அல்ல. அவரே சொல்லுகின்றார் மத்தேயு 26:53 வசனத்திலே, இங்கே நான் நினைத்தேன் என்று சொன்னால், நான் தேவனிடத்திலே கேட்டேன் என்று சொன்னால், அவர் எனக்கு தேவதூதர்களை அனுப்பியவர்களை நிர்மூலமாக்குவதற்கு கூட என்னிடத்திலே இருக்கின்றது, ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. தாவீதும் அதையே செய்கிறான், நான் நினைத்திருந்தேன் என்றால் நான் சவுலை வெட்டி கொலை செய்திருப்பேன், செய்யவில்லை. அருமையவர்களே, இந்த கிறிஸ்துவை, இந்த இயேசுவை நானும் நீங்கள் விசுவாசிக்கிறோம் என்றால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியான குணாதிசயங்கள் வளர வேண்டும். பழிக்கு பழி வாங்குவது என்னுடைய காரியம், அங்கு நான் நீதி செய்வேன். அவை நீங்கள் எதிரியையும் நேசிக்கின்றவர்களாய், எதிரியிலே அன்பு கூறுகின்றவர்களாய், எதிரிக்கு நீங்கள் நன்மைகளை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்துவினுடைய போதனையை அருமையவர்களே நானும் நீங்களும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதையே சொல்ல, நீங்கள் எல்லாரோடும் சாந்தமாயிருங்கள், எல்லாரோடும் நீங்கள் சமாதானமாயிருங்கள். இங்கே கொடூரமான தலைவர்களுக்கு கூட நீங்கள் அடங்கி இருங்கள் என்று சொல்லுவதனுடைய வேதம் அருமையாளர்களே அது ஒரு பொழுது முரண்படுகிறதில்லை, நாங்களே முரண்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவனுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான இக்கட்டான சூழ்நிலைகள் வருகின்ற வேளையில் நானும் நீங்களும் முதலாவதாக தேவனுக்கு பயப்பட வேண்டும், இரண்டாவதாக நான் ஞானமாய் தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாய் அலசி ஆராய்ந்து அதன்படி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், நாங்கள் பழி வாங்குகின்ற எங்களுக்கு தீங்குகள் ஏற்படுத்துகின்றவர்களுக்கு அநியாயங்கள் நடக்க வேண்டும், அவர்கள் விழ வேண்டும், அவர்கள் வெக்கப்பட வேண்டும் என்று எந்த ஒரு வகையிலும் சிந்தனையில் கூட நினைக்காதவர்களாய் நாங்கள் அவர்களுக்கென்று நன்மை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதுபோல் அருமையானவர்களே, என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவும் அப்படி செய்தபடியாலே நானும் நீங்களும் எங்களுடைய சகல பிரச்சனைகளும் பிரச்சனைக்காரவர்களாக இருந்தாலும் அவர்களை மன்னித்து அவர்களுக்கு நாங்கள் அதிக நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதை தேவன் இதில் கற்றுத் தருகின்றார். மூன்றாவதாகவும் இறுதியாகவும் நாங்கள் பார்க்கின்ற காரியம் என்ற அருமையானவர்களே, இங்கு அவனுக்கு கிடைத்த பெரிய வெற்றி, இங்கு எப்படியாக இப்படியாக நடந்து கொண்டதினாலே வந்த விளைவு இதான் மூன்றாவதாக பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், இங்கு அவனுக்கு வந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நடந்து கொண்ட விதம், அவன் அப்படி நடந்து கொண்டதினாலே வந்த விளைவு என்ன நடக்குது என்று சொன்ன அருமையாக, நாங்கள் இன்று எங்களுடைய சமுதாயத்திலே இங்கு வெற்றி என்றால் சொன்னால் நாங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி சாய்த்தலே நாங்கள் வெற்றி என்று நினைக்கின்றோம், அல்லது ஒரு பழி வாங்கி நாங்கள் எங்களுக்கு கொண்டு ராஜ்யத்தை உருவாக்கிக் கொள்வது வெற்றி என்று நாங்கள் இன்று நம்புகின்றோம். அவை நாங்கள் பணத்திலும் சரி அறிவிலும் சரி நாங்கள் சிறப்பாக பழி வாங்குகின்ற அதிலே நாங்கள் திருப்தியை காணுகின்றவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக ஊர்களிலே கூட சண்டியனாக இருந்தால் நாங்கள் துணிகரமாக இதையும் சென்று நாங்கள் நெஞ்சை நிமித்திக் கொண்டு போகின்றவர்களாக இருக்கின்றோம். அவை இன்றைய உலகம் என்ன செய்கிறது சொன்னால், நான் எங்களை பழி வாங்குகிறதிலே எங்களை திருப்திப்படுத்த பண்ணுகின்றது. ஆனால் வேதம் பழி வாங்குகின்றவர்களை காரை துப்புகிறது. உலகம் என்ன செய்கிறது? பழி வாங்குகின்றவர்களை உயர்த்தி வைக்கின்றது. பழி வாங்குகின்ற சிந்தனை உடையவர்களுக்கே உலகமானது உதவியாக இருக்கின்றது. ஆனால் பழி வாங்காமல் எதிரியை நேசிக்கின்ற, எதிரியிலே அன்பு கூறுகின்ற, எதிரிகளிலே அங்கு பாசம் உடையவர்களை உலகம் அங்கே துப்புகின்றது. ஆனால் வேதம் என்ன செய்கிறது? அங்கு அவனை உயர்த்துகின்ற, பழி வாங்குகின்றவனை அல்ல அருமையானவர்களே, அங்கு மன்னிக்கின்ற, எதிரியை நேசிக்கின்ற, எதிரிக்கு நன்மை செய்கின்ற, இங்கு ஈட்டியாலே குத்துகின்றவனுக்கு மாலையை போடுகின்றவனாக இருக்க வேண்டிய இருக்கிறவனையே வேதம் ஒருபொழுதும் கோழையாக பார்ப்பதில்லை. அவனை தேவனாக, தேவ மன்னிக்கவன் தேவ மனிதனாக பார்க்கின்றதாக. இதைத்தான் நாங்கள் இங்கே காணுகிறோம். அப்படி என்றால் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது என்ன செய்கிறான் என்றால், இங்கே அவனுடைய அவனே கிடைத்த பெரிய வெற்றி என்னவென்றால், அங்கு பார்க்கின்றோம் கடைசியிலே இரண்டு பேருமே அங்கு சமாதானமாக போகின்றார்கள். அவங்க சமாதானமாக போவதற்கு என்ன காரணமாக இருந்தது என்று சொன்னால் அருமையானவர்களே, அங்கு அவன் அங்கு தாவீது, சவுல் தாவீதின் மீது வந்த கோபத்தை குறிய காரணத்தை சொல்லுகிறார். அங்கு என்னத்தை சொல்கிறான் என்றால் பாருங்கள், இங்கே சவுலை நோக்கி தாவீது, உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகின்ற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கின்றீர்? அவை நான் உமக்கு என்ன செய்யவில்லை, எந்த ஒரு வகையில் நான் பொல்லாப்பு செய்யவில்லை. அவை நான் இங்கே கோலியாத்தை நான் வெண்ட பின்பதாய் அங்கிருக்கின்றவர்கள் நான் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று அவர்கள் பாடினதுனாலே தான் நீர் என்னோடு கோபித்தீர். நான் ஒன்றும் சொல்லவில்லை, நான் உமிழும் பார்க்க பெரியவனாக வர யோசிக்கவில்லை. அவை நான் ஒரு பூச்சி, நான் ஒரு முசுக்கட்டை பூச்சி, நான் ஒரு மண், நான் ஒரு புழு என்று அவன் சவுலுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றான். அவன் என்னத்தை காட்டுகிறவர் சொன்னால், அவன் ஒரு பொழுதுமே பெருமை கொண்டு கொள்ளவில்லை. அவன் தாவீ சவுலை அவன் விழுத்த வேண்டும் என்று அவன் யோசிக்கவில்லை. அங்கே அதற்கான காரணத்தை வெளிப்படுத்துகிறார்கள், நீங்கள் மற்றவர்கள் சொல்வதைத்தானே கேட்டு என்னோடு கோபித்தீர். அருமையாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் காண்பதில்லை, நாங்கள் அதை கேள்வி, நாங்கள் அதை நிரூபித்ததில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று என்ன செய்கிறோம்? நாங்கள் மற்றவர்களுடைய வாய்களை நம்பி மற்றவர்களோடு நாங்கள் போர்களை கொடுக்கின்றவர்களாக இருப்பதை நாங்கள் இதில் தெளிவாக காணுகின்றோம். அவை அது எங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியாகவே சவுலுக்கு இருந்தது. அவை சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் சொல்வதையும், மற்றவர்கள் பாடியதையும், மற்றவர்களுடைய காரியங்களிலே அங்கு தாவீதோடு அவன் கோபத்தை கொண்டதினாலே இங்கு வெட்கத்தை கண்டது யாருன்னு சொன்னால் தாவீதிலே, சவுலே அங்கு வெட்கத்தை கொண்டவனாக இருக்கிறான். ஆகவே அருமையானவர்களே, இங்கு கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகின்ற காரியம் என்னவென்றால், இதிலே இங்கு நாங்கள் எவரோடும் கோபிக்கவோ அல்லது எவரை நம்பி மற்றவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மற்றவர்களோடு கோபிக்கின்றவர்களாகவோ இல்லாமல், நாங்கள் எவர்களோடும் நாங்கள் அன்போடு, எவர்களோடும் நாங்கள் கோபமற்றவர்களாய், நாங்கள் நேசிக்கின்றவர்களாய், நன்மை செய்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், அவன் இன்னொரு வகையிலே அவன் தாய் சவுலுக்கு அங்கு அவனுடைய சவுலுடைய பாவத்தை அவனுக்கு விளங்கப்படுத்துகிறான். நீ என்னை கொலை செய்வதற்கு நீ உருவாகி, நீ கொலை இந்த பாவத்தை செய்து நீ தேவனுக்கு முன்பாக நீ இந்த கோபத்தை உடைய தலையிலே கொட்டி கொள்ளாமல் நீ உன்னை ஆராய்ந்து பார், நீ ஏன் என்னோடு கோபிக்கின்றாய்? அங்கே இரண்டாவதாய் அவன் தன்னை பார்க்க வைத்தான். பாருங்களாங்க, அவன் சொன்ன வேலைகளை அப்படியாக சொல்லுகிறான். தாவீது என்ன அன்று கபிலே உமை என் கையிலே ஒப்புக் கொடுத்து இன்றைய தினம் அவன் சொல்றான், தகப்பனே பாரும், அங்கே உமக்கும் நடுவில் இருக்கும் எனக்கு என்ன நடக்கின்றது. தாவீது இந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்த பின்பு தாவீது அங்கு வடிவாக விளங்கப்படுத்துகின்றான், பிரச்சனையை தெளிவாக விளங்கப்படுத்துகின்றான். அங்கு பாரும், நெருப்படியான ஒரு மனிதனாக இருக்கின்றேன், தனியே இருக்கின்றவர்கள் இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறார், அதனுடைய போதனையிலே ஒருவன் தனியாக உனக்கு எதிர் விரோதமாய் பிழையை செய்தால் நீ அவன் தனியாக இருக்கையில் அவனோட என்ன செய், நீ போய் பேசு. ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாய் பாவத்தை செய்தால் நீ அவன் தனியாக இருக்கின்றவர்களில் அவனுக்கு போய் பேசு. அவை அவனை அவனுக்கு உனக்கு சகோதரன் நோக்கி விரோதமாய் கொலை செய்தால் நீ அவனை மற்றவர்களோடு பேசு என்று, மற்றவர்களோடு போய் அவனை பற்றி கதை என்று வேதம் சொல்லவில்லை, நீ அவனோடு போய் பேசு. அவன் திருக்கை தனித்திருக்கையிலே பேசு. நாங்கள் சொல்லுவோம், வெற்றி சொன்னாலும் விளங்காது, இவரோட பேச முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் இல்லை, நீ பேசு, அவன் கேட்காவிட்டாலும் நீ பேசு. என்ன நீ கேட்காவிட்டால் நீ அது மூப்பர்களுக்கு அருவி நான் கேட்பன் என்பதற்கு நான் சொல்லவில்லை, அவன் கேட்காமல் விடுவான், ஆனால் நீ பேசுகின்றவனாக இருக்க முடியும். இதைத்தான் சாவீது தெளிவாய் செய்கின்றான். அங்கிருந்தவர்களோடு சேர்ந்து அவன் சவுலை அவன் அங்கு கொச்சைப்படுத்தவில்லை. அவன் என்ன செய்கிறான், அங்கிருந்தவர்களுக்கும் அவன் தெளிவாய் சவுலுக்கு சொல்கிறான், நான் இப்படிப்பட்ட மனிதன் இல்லை என்று சொன்ன வேளையிலே சவுல் என்ன செய்கிறான், அங்கு தெளிவாக நாங்கள் பார்க்கிறோம் அருமையானவர்களே, அவன் சத்தமாய் அழுது, என் குமார் நல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, தாவீதை பார்த்து என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன் என்று சவுல் கதறுகிறான். அவன் இங்கு சவுல் பார்வை என்ன செய்கிறான், அவன் தாவீதை நீ என்னை பார்க்கிலும், அவன் சால் குமாரனாகிய தாவீதே என்று சொல்லி சத்தமிட்டு அழுது, நீ பார்த்து என்னை பார்க்கிலும் நீ நீதிமான், நீ நன்மை செய்தாய் என்று அவனை பார்த்தவுடனே அவன் வெட்கத்திலும் தன்னுடைய பாவத்திலும் அங்கே கதறுவதை தவிர சவுல் வேறு எதுவுமே செய்யவில்லை. குத்தின் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவனை மனம் இலக பண்ணி மனம் திரும்ப பண்ணின ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதர்மையானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே பெரியதான ஒரு வெற்றி. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகின்றார், ஒரு வழி விலகி போகின்ற ஒருவனை ஆதாயப்படுத்திக் கொள்வது எவ்வளவு மேலென்றே தேவன் எவ்வளவு வெற்றி என்று சொல்லுகின்றார். அந்த வகையிலே கணக்கு விரோதமாக இருந்தவனை வெட்டி சாய்க்காமல் கீழ்ப்படிந்து அவனுக்குரிய பாவத்தை உணர்த்தி அவனை மனம் கசக்க பண்ணின ஒரு வேலையை கர்த்தர் தாவீது மூலமா இங்கே சவுலுக்கு செய்கிறார். சவுல் அருமையாகவே இந்த பகுதியிலே அவன் ஒரு பாவம் நிறைந்த தேவனுக்கு விரோதமான ஒரு மனிதனாக இருக்கிறான். ஆகவே இங்கே அவன் பாவத்தையே விரும்பின மனிதனாக இருந்தான். ஆனால் இங்கே தாவீது அங்கு நின்று அவனுக்கு பாவத்தை தெளிவாக விளங்கப்படுத்தி அவனை உணர பண்ணி அவனை பாவத்திலே அவனுடைய இருதயமானது கரைய பண்ணினான் என்பதை நாங்கள் காணுகின்றோம். அவனுடைய தன்னுடைய செய்கையினால் அங்கு தாவீதனுடைய இருதயமானது கரைந்தது. மன்னிக்க வேண்டும், சவுனுடைய இருதயமானது கரைந்தது. ஆவியானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தனக்கு விரோதமாய் எழும்பின சகலருக்காகவும் அவர் அங்கு மன்னிப்பை கொடுத்து அங்கு தன்னை நோக்கி குத்தினவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பார்ப்பார்களாக, என்னை குத்தினவர்கள் எல்லாரும் என்னை நோக்கி பார்த்த வேளையில் அவர்கள் குணமடைந்தார்கள் என்று இங்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வேதம் தெளிவாக சொல்கிறது. நீங்கள் குத்திய இயேசுவை நோக்கி பாருங்கள். இங்கே சவுல் குத்திய தாவீதை சவுல் நோக்கி பார்த்து மனம் கசந்து எப்படியாய் அவன் அங்கே வேதனைப்பட்டு தற்காலிகமான ஒரு சமாதானம் அங்கு வந்தது என்பதை அருமையாளர்கள் நாங்கள் நீங்கள் காணுகின்றோம். அருமையாளர்கள், சவுல் சவுலுக்கும் தாவீதுக்கும் நடந்த பிரச்சனை அது தற்காலிகமாக தீர்ந்தாலும் அது பின்பதாக அந்த பிரச்சனை என்ன செய்தது, அது வந்தது. ஆனால் நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை காட்டிக் கொடுத்து அவருக்கு விரோதமாய் பாவத்தை செய்து அவரை குத்தி அவரை வெட்கப்படுத்தி அவருக்கு விரோதமாய் நாங்கள் செய்த சகல பாவங்களை நானும் நீங்களும் உணர்ந்து அதை நாங்கள் அவரை நோக்கி பார்த்து நாங்கள் வெட்கப்பட்டு மனங்கசந்து தேவரே நீர் எங்களையும் என்னுடைய சமூகத்தையும் அழித்துக் கூடாதையும் என்று சவுல் தாவீதை நோக்கி கதறியது போல நானும் நீங்களும் அருமையானவர்களே, அந்த உடன்படிக்கையின் தேவனை எப்பொழுதும் உடன்படிக்கையையும் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுகின்ற தாவீதிலும் பார்க்க இவ்வளவு மேன்மை தரங்கிய தாவீதனுடைய குமாரனை நோக்கி நானும் நீங்களும் சவுலை போல கதறுகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாய் அவர் நிரந்தர சமாதானத்தை, நிரந்தர சந்தோஷத்தை, நிரந்தர ஒரு களிப்பை அவர் எனக்கும் உங்களுக்கும் தருவார் என்பதையும் தேவன் இந்த சம்பவத்தின் மீது எனக்கும் உங்களுக்கும் சொல்ல மறக்கவில்லை. அருமையாக என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாங்கள் இந்த சவுளை போல பழி வாங்குகின்றவர்களாகவும் வகை தேடுகின்றவர்களாகவும் வீட்டிகளை எறுகின்றவர்களாகவும் குழிகளை வெட்டுகின்றவர்களாகவும் இருக்கின்ற எங்களுக்கு தேவன் தருகின்ற பெரியதான செய்தி என்னவென்றால், நீ என்னிடத்திலே மனம் திரும்பி மனம் கசந்து பழி வாங்குகின்ற இருதயத்தோடு அல்லாமல் நீ உண்மையாகவே வேதனைப்பட்டு அழுது, நீரோ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று கதறி தேவனிடத்திலே அழுகின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருமையானவர்களே, கர்த்தர் அங்கே நிச்சயமாய் அவர் இங்கு எங்களை அவருடைய கைகளிலே நிலைவரப்படுத்தி அவர் எங்களை அழித்து போடாமல் அவர் நிச்சயமாய் எங்களோடு நிச்சய உடன்படிக்கையை மேற்கொள்ளுவார். அதனாலே நாங்கள் நிரந்தரமான சமாதானத்தை, நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நான் நீங்கள் கண்டுகொள்ளலாம். ஆகவே அருமையாக என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் துன்பங்கள் எங்களை சூழ்ந்து கொள்கின்ற வேளையிலே நான் கர்த்தரை நம்பி நாங்கள் எப்பொழுதும் அவரிலே தங்கி அவருடைய ஆவிக்குரிய முதிர்ச்சிகளோடும் ஆவிக்குரிய காரியங்களோடு ஞானமாக நாங்கள் காரியங்களை நடப்பித்து நாங்கள் எதிரிகளுக்கு கூட நன்மைகளை வரவிடக்கூடாது, எதிரிக்கு கூட நன்மை செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுகின்ற கிறிஸ்தவர்களாக இருந்து அருமையானவர்களே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்பதே. ஆமென்.